பொதுவாக மனிதனுடைய வாழ்க்கையில் சமாதானமின்மை சந்தோஷமின்மை அதிகமாய் பெருகி வருகிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இதனுடைய காரணம் என்ன என்பதை குறித்து நாம் இன்றைக்கு கூட கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பார்க்க பிரயாசப்படுவோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தில் ஒரு மனிதரை நாம் சந்திக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யவான் ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைப்பேன். அமையால் இந்த மனிதன் இவ்வளவு அதிகமான விளைச்சல் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. ஒருவேளை எதிர்பார்த்திருந்திருப்பானால் அவன் ஒருவேளை களஞ்சியங்களை பெரிதாக்கி அவன் ஆயத்தமாக இருந்திருப்பான். ஆனா அவன் இவ்வளவு எதிர்பாராத விளைச்சல் கிடைத்தவுடனே அவனுடைய எண்ணத்தை குறித்து நாம் இந்த இடத்துல பார்க்கிறோம். நான் என்ன செய்வேன், என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லை. அவனுக்கு ஒரு கவலை பாருங்க, ஐயோ நான் சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லை. ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையில் இவ்வளவு அதிகமாக விளைஞ்சிருச்சு, என்னை சுற்றி எத்தனையோ தேவையுள்ள மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நான் கொடுப்பேனானால் எவ்வளவு நலமாக இருக்கும் என்று எண்ணக்கூடிய ஒரு மனது அவனுக்குள் காணப்படவில்லை. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில் சுயம் என்கிற தன்மை நம்மை ஆளுகிறது மாத்திரமல்ல, நம்மை ஆட்டி படைக்கிறதாகவே இருக்கிறது. என்றைக்கு ஆதாம் ஏவாள் விழுந்து போனார்களோ அன்றிலிருந்து இந்த பாவம் நமக்குள் மறைமுகமாக இருந்து செயல்படுகிறதாகவே இருக்கிறது. இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் சுயத்தை அவன் இவ்விதமாக வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு கவலை, ஐயோ இவ்வளவு விளைஞ்சிருச்சு, இதனை எப்படியாவது பாதுகாக்க வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் உண்மையாலுமே அநேகருடைய வாழ்க்கையில் இல்லை என்பதை விட இருப்பதின் கவலைகள் அதிகமாக இருக்கிறது. இல்லைங்கிற கவலையை விட இருக்கிறத நான் என்ன பண்றதுங்கிற கவலைகள் அதிகமாய் பெருகிக் கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு ஒரு பக்கத்தில் சொல்லியிருக்கிறார், என்னுடைய வருகைக்குன்பாக பஞ்சங்கள் நேரிடும். ஒருவேளை இவ்விதமான நவீனமான காலத்திலோட பஞ்சங்கள் நேரிடக்கூடுமா என்று என்ன வேண்டிய பல விஞ்ஞான ரீதியான பல முன்னேற்றங்கள் இருந்தாலும் பஞ்சம் தாண்டவம் ஆடுகிறது. சூடான் என்ற தேசங்களில, சோமாலியா என்ற பகுதிகளில இன்றைக்கு பஞ்சமானது பயங்கரமாக தாண்டவம் ஆடுகிறது. இந்த காலகட்டத்தில் மழைகள் இல்லை, மனிதனுடைய வாழ்க்கையில் அங்கு தங்களுக்கு அடிப்படையான ஆகாரம் கூட இல்லாத நிலை. அமையாலே தேவனுடைய வார்த்தை என்பது ஒரு காலம் மாறாத நித்திய வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில கூட சுயமானது நம்முடைய எல்லா விதமான சமாதானத்தை எடுத்து போடுகிறதாக இருக்கிறது. ஆனா இயேசுவின் வழி என்பது என்ன? இயேசு வாழ்ந்ததை போல நானும் கூட வாழ வேண்டுமானால் என்ன வழி என்பதை குறித்து இந்த நாளில உங்கள் மத்தியில இந்த சுயத்தோடு ஒப்பிட்டு நான் பேச விரும்புகிறேன். வேதம் தெளிவா சொல்லுகிறது, கொடுங்கள் கொடுக்கப்படும். லூக்காவின் சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு இவ்விதமான சூத்திரத்தை நாங்க சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தில் இங்கே தேவன் இவ்விதமாய் மக்களிடத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்க அவர் சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகிதியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. ஆண்டவர் என்ன சொல்றாரு அங்கே 38வது வசனத்தில்? இன்னமாக அவர் சொல்றாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்றார். கொடுங்கள் கொடுக்கப்படும், இதுதான் ஆண்டவருடைய போதனை. சுயநலமான மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில எனக்கு எவ்வளவு கிடைக்கும், நான் எப்படி சந்தோஷமாய் வாழ முடியும் என்று அநேக சமயங்களில் நாம் இவ்விதமாக எண்ணி செயல்படுகிறான. வேதம் சொல்லுது, கொடுங்கள். பணத்தை மாத்திரமல்ல, உன்னுடைய நேரத்தை, உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய அன்பை, உன்னுடைய காரியங்களை கொடுத்துப்பார். பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம குறித்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறார், பாரத்தை சுமக்கிறோம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறோளே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்க மற்றவருடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்வார். மற்றவருடைய காரியங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களுக்காக செய்வார். போன வாரம் யோபுவின் வாழ்க்கையை நம்ம பார்த்தனே, அவருடைய வாழ்க்கையில அவனுடைய இழப்பை எல்லாம் பட்டியலிட்டு பார்த்தோம். எவ்வளவு ஒட்டகங்கள், எவ்வளவு மேர்மாடுகள், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து, அது மாத்திரமல்ல அவனுடைய சரீரமெல்லாம் பாதிக்கப்பட்ட நிலையில அவன் தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபித்த வேளையில ஆண்டவர் அவனுக்காக கிரியை செய்தார். அந்த சூத்திரம் மாறி போகலீங்க. நீ உன்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் மற்றவர்களை நீ ஆசீர்வதி. உனக்கு கொடுக்கப்பட வேண்டுமானால் மற்றவர்களுக்கு நீ கொடு. எந்தெந்த விதங்களில கொடுப்பு என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டும். ஆனா நம்முடைய இயற்கையான சுபாவம் என்ன? எனக்கு தேவை இருக்கு, எனக்கு இந்த காரியத்தில் இருக்கு. அம்மையானுடைய வாழ்க்கையில பல விதங்களில நாம் ஒரு சுயநலவாதிகளாகவே செயல்படுகிறதுனாலதான் நம்முடைய எல்லா விதமான சமாதானத்தை இழந்து நிற்கிறோம். வேதமானது தெளிவாக சொல்லுகிறது, கொடுங்கள் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உனக்கு கொடுக்கப்படும். யோபு தன் சிநேகருக்காக ஜெபித்த பொழுதுதான் அவனுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினார். இது ஒரு பெரிய ஆவிக்குரிய சூத்திரங்க. யோபுவின் புத்தகத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அங்கே பாருங்க, யோபு அவன் தன்னை குறித்து அங்கலாய்க்கும்படியான பல காரியங்கள் இல்லாம இல்லை. அந்த பட்டியலை நாம் திரும்பமாக பார்ப்பது என்பது அது உண்மையான ஒரு பெரிய பட்டியலா இருக்கு. ஏன்னா அவனுடைய இழப்பு அவ்வளவு பெரியது. சுகபலன் ஆரோக்கியம் எல்லாத்தையும் ஒரே நாளில் இழந்துட்டான். அவனுடைய மனைவியும் கூட அவனோடு கூட அங்கு உடன்பட்ட மனநிலையோடு கூட ஆவிக்குரிய காரியத்தில் இல்லை. இவ்வளவின் மத்தியில அவனுடைய வாழ்க்கையில கடந்து போன எல்லா விதமான பாடுகளை ஆண்டவர் சனப்பொழுதுல மாற்றிட்டார். சனப்பொழுதுல மாற்றிட்டார். பல மாத துன்பங்கள் அங்கு சனப்பொழுதுல மாற்றி கொடுக்கப்படுகிறது. இங்க பாருங்க ஆண்டவர், அங்கு யோபுவின் புத்தக 42வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். போன வாரம் நாம பார்த்தோம். ஆனா கூட இது நம்முடைய வாழ்க்கையின் காரியம், ரொம்ப அவசியம். 10வது வசனம், 42:10 யாராவது வாசிங்களே. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அவ்வளவுதாங்க. ஒண்ணு சொல்றேன், நான் சில சமயத்துல அநேக சமயங்கள் எனக்கு ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்தா என்ன போல கஷ்டப்படுகிற மக்களை நான் நினைவு கூறுகிறேன். ஆண்டவரே, இதை விட இன்னும் கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, இதை விட வேதனைப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நிச்சயமாக அதனுடைய காரியங்களை நான் சிந்திக்கிறேன். அப்போ என்னுடைய பாரத்தை விட மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறேன், அது எனக்கு என்னுடைய பாரமே இலகுவாகிறது. இதுதாங்க இயேசுவின் வழி, இதுதான் இயேசுவின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் போதித்திருக்கிற வழி. நீயும் நானும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்கிறோம். ஆனா இயேசுவின் வழியில நடக்காம நம்ம எப்படி கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ள முடியும்? ஆகவே என்னுடைய பாடுகளின் வேளைகளில, கஷ்டங்களின் வேளையில மற்றவர்களை நான் நினைவு கூறுகிறேன், ஆண்டவரே என்னை போல எத்தனையோ மக்கள் இது உண்டு. இந்த காலையில கூட ஒவ்வொரு போதரை நான் ஆண்டவரே அவர்கள் பிரசங்கம் பண்ணணுமே, அவர்களுக்கு உடைய ஆவியனுடைய அனுக்கிரகத்தை தாரும், உதவி செய்யும் ஆண்டவரே, அவர்களுக்கு பலனை தாரும். நிச்சயமாக அவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில தேவன் அதில் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சுயம் வந்து எப்பொழுதும் நம்மை வந்து இன்னும் அதிகமாக பாரப்படுத்துதுங்க. சுயத்திலிருந்து விடுதலை வெடிவரக்கூடிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? மற்றவர்களை நீ நினைத்துப்பார். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறேங்கிறார். அதுதான் உன்னுடைய வாழ்க்கையில இந்த சுயம் என்கிற காரியம் உன்னை ஆழமாய் பாதிக்கிறது. சுயம்தான் பாவத்துக்கு அடிகோணிகிறது. சுயம்தான் காரணம், என்ன எனக்கு வேணும், நான் இதை அனுபவிக்கணும், என்னுடைய காரியம். ஆகவே மற்றவர்களை பற்றி கவலை இல்லை, மற்றவர்களை குறித்து எனக்கு அக்கறை இல்லை, என் குடும்ப நபர்களை குறித்து கூட எனக்கு அக்கறை இல்லை. நான் என்னுடைய ஆசையை நான் நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். சுயம் ஒரு மனிதனை ஆட்டி படைக்கிறதாக இருக்கிறது. அது சமாதானம் இருப்பதில்லை, சந்தோஷம் இருப்பதில்லை. ஆனா இயேசுவின் வழி என்ன சொல்லப்படுகிறது? கொடுங்கள், கொடுக்கப்படும், மற்றவர்களுக்காக நீ வாழ். ஆகவே தேவன் என்ன செய்யறாரு? அதைத்தான் அந்த வழியில தான் இந்த வேதம் முழுவதுமாக போதிக்கிறாருங்க. இந்த வேதம் முழுவதுமாக இந்த போதனையை மையமாக வைத்து தான் போதிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்து தன்னையே கொடுத்தார். ஆகவே அநேகரை மீட்டுக் கொண்டார். அநேகருடைய வாழ்க்கையில இன்றைக்கும் கிரியை செய்கிறார், அவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறார், விடுதலையாகிறார். நான் இப்பொழுதெல்லாம் நினைக்கிறது, ஆண்டவரே நீர் என்னை விடுதலையாக்காமல் இருந்திருப்பீர், ஆனால் நான் இன்றைக்கு அழிந்து போயிருப்பாண்டவரே. என்னுடைய வாழ்க்கையை மட்டும் நான் வாழ்கிறது, உம்முடைய கிருபை என்னுடைய பாவம் என்னை அழித்து இருக்கும் ஆண்டவரே. அம்மனுடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்க. இந்த பட்டணத்துல நமக்கு எவ்வளவு பணிகள் உண்டு. இயேசுவுக்காக வாழ்க்கையில நீ வாழும்படியாக என்ன செய்கிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில சுயமாக யான், என்னுடைய குடும்பம் எனக்கு அது இல்லை இது இல்லை, நான் அதெடுத்த இதெல்லாம் பண்ண இதை பண்ணமே, அப்படியே என்னுடைய வாழ்க்கையில இதிலிருந்து விடுபட்டால் ஒழிய ஆண்டவருடைய உண்மையான சமாதானத்தை ஆசீர்வாதத்தை பார்க்கவே முடியாதுங்க. எத்தனை வருஷங்களாக நம்ம அதுலேயே தான் உழன்று கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஆனா அவ்விதமான காரியங்களை அவர் இழக்கும்படியாக வந்தார், ஆதாயப்படுத்திக் கொண்டார். இன்றைக்கும் அவர் அநேக மக்களுடைய உள்ளங்களை ஆதாயப்படுத்துகிறார். இன்றைக்கு கூட காலையில நினைச்சேன், இயேசு எப்படி என்னை சந்தித்தார், நான் இப்படி மாற்றும்படியான வாய்ப்பே இல்லையே. அருமையானுடைய வாழ்க்கையில சுயம் மாற வேண்டுமானால் மற்றவர்களை குறித்து நின்று யோபை எவ்வளவு அழகா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அந்த யோபின் புத்தகம் 42 அதிகாரத்துல ஆண்டவர் இவ்வளவு ஒரு பெரிய சிறையிருப்பை சனப்பொழுதுல திருப்பிட்டார். உன்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனையை ஆண்டவர் சனப்பொழுதுல திருப்ப முடியுங்கிறத குறித்து நீ நிச்சயமாக நம்பலாம். வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், அவர் தடை பண்ணுவாரானா திறக்க முடியாது. அவர் இல்லைன்னா அவனுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாது. உன்னுடைய வாழ்க்கையில அவருக்கு ஒப்பு கொடு, அவரோடு நீ ஒப்புரவாகு, அவருடைய காரியத்துல நீ உன்னை ஒப்பு கொடு. உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயமா தேவன் பெரிய காரியங்களை செய்ய முடியும். இங்க யோபுவின் புத்தகத்துல பாங்க, 42 அதிகாரத்தில் என்ன பார்க்கிறோம் அங்க பாருங்க. இப்படி அவனை குற்றஞ்சாட்டி கொண்டிருந்த மக்கள் 11 வசனத்துல, 2 வாசிங்களே 11 வசனம், அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவரும் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டிலே அவனோட போஜனம் பண்ணி கத்தர் அவன் மேல் வர பண்ணின சகல தீங்கு நிமித்தம் அவனுக்காக அங்கலாய்த்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவரவர் ஒவ்வொரு தங்க காசையும் அவரவர் ஒவ்வொரு பொன் ஆபரணத்தையும் அவனுக்கு கொடுத்தார்கள். இதெல்லாம் எப்படிங்க நடக்குது? அவனுடைய நண்பர்கள் வந்து அவன் மேல குற்றம் சாட்டி கொண்டிருந்தார்கள். அது மூலம் இன்னும் அவனுக்கு வேதனை தான் வந்தது. ஆனா இப்போ அவன் மற்றவர்களுக்காக ஜெபித்த உடனே எல்லாரும் வர்றாங்க. பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளை மாற்றுகிறவர் தேவன் மட்டுமே. மாறாத உன் சூழ்நிலையை மாற்றக்கூடியவர் தேவன் மட்டும்தாங்க. இதை நம்ம கற்றுக்கொள்ள தவறிவிடுகிறோம். உன்னுடைய வாழ்க்கையில அநேக சமயங்களில் சூழ்நிலை மாறலன்னு சொல்ற, அதை குறித்து நீ அங்கலாய்க்கிற, அதை பற்றி நான் வருத்தப்படுகிறேன், ஐயோ இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் இந்த சகோதரனுடைய வாழ்க்கையில் விதமாய் காணப்படுகிறது. ஆனா அதுல உன்னுடைய பங்களிப்பு என்ன? உன்னை போல எத்தனையோ மக்கள், உன்னை விட எத்தனையோ மக்கள் இருக்கத்தான் செய்யறாங்க. கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல ஆகாரத்தை கொடுப்பாரானா? அதனுடைய கிருபை. இன்றைக்கு நல்லா முழுங்கி சாப்பிடணும், அவருடைய கிருபை. போய் ஹாஸ்பிட்டல்ல பாருங்க, எத்தனை பேர் சாப்பிட முடியல, எவ்வளவு வியாதிகள், பலவிதமான காரியங்கள். இன்றைக்கு ஆண்டவர் இவ்வளவு கொடுத்திருக்கார், எவ்வளவு நன்மையை கொடுத்திருக்கார் நம்முடைய வாழ்க்கையில. அதனாலே நாம் உண்மையாலுமே ஆண்டவருக்கு நன்றியற்றவர்களாய் போய் விடுகிறோம். இந்த இடத்துல பாருங்க, அவன் ஜெபித்த உடனே அங்கே ஆண்டவர் அவ்வளவாக காரியங்களை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த 10வது வசனத்துல யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அவன் அப்படி செய்த பொழுது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, உன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் தான் சரி, அந்த கஷ்டப்படுற எத்தனையோ பேரை நினைச்சு பார்த்து, ஆண்டவரே என்ன போல கஷ்டப்படுற இந்த மக்களுக்கு உதவி செய், என்ன போல இந்த வியாதியின் மத்தியில அல்லது சோர்வின் மத்தியில குழப்பத்தின் மத்தியில கடந்து போகிற இவர்களுக்கு நீர் உதவி செய்யும். ஒருவேளை அவர்கள் யாருன்னு கூட உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா உன்னுடைய ஜபத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உன்னுடைய அந்த பாரத்தை லகுவாக்குறதை நீ பார்க்க முடியும். அப்பொழுது நம்ம பார்க்கிறோம், எல்லாரும் அவனை நோக்கி வருகிறார்கள். அவனை புறக்கணித்த வேதம் சொல்லுது அந்த 11வது வசனத்துல, அப்பொழுது அவனுடைய எல்லா சகோதரரும் சகோதரிகளும் முன்பு அவனுக்கு அறிமுகமான அனைவரிடத்தில் வருகிறார்கள். அன்பு அவனுக்கு கொடுக்கப்படுகிறது, அவனோட ஐக்கியப்படுகிறார்கள். உண்மையா சொல்ல போனா யோபுனுடைய அந்த முன் நிலைமையை விட பின்னிலை ஆண்டவர் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். நம்முடைய வாழ்க்கையில கொடுக்க பழகுனங்க. ஆண்டவர் 7 நாளை உண்டாக்கிட்டு சொல்றார், 1 நாள் என கொடுப்பா, 1 நாள் நீ எனக்கு கொடுத்துப்பார். ஏசாயா புத்தகத்துல, எரேமியா புத்தகத்துல இஸ்ரேல் மக்களின் பிரதானமான பாவம் என்ன? ஓய்வு நாள் அலட்சியப்படுத்துறாங்க. ஆண்டவர் நமக்கு இந்த 7 நாளை கொடுத்து 1 நாளை கொடுத்திருக்கிறார். வேதத்துல பாக்கிறோம், அந்த ஓய்வு நாளை நாம் அவருக்கு கொடுக்கும் பொழுது அவரனை ஆசீர்வதிக்கிறேங்கிறார். அந்த 6 நாளில உனக்கு நிச்சயமாக அவர் தம்முடைய கிருபை வெளிப்படுத்துவேன் சொல்றார். என சோதித்து பாருங்கள் சொல்றார். ஆண்டவர்களுக்கு நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காரு? ஆண்டவர் நமக்கு உதவியை கொடுக்கிறார், தேவைகளை சந்திக்க முடியாத பணத்தை கொடுக்கிறார், அல்ல 1/10 எனக்கு கொடுப்பான்னு சொல்றார். ஆனா நம்ம என்ன பண்றோம்? ஐயோ எனக்கு அது முடியாது. ஒருவேளை 100 ரூபாய் வரும்பொழுது 10 ரூபாய் கொடுக்கறது ரொம்ப சுலபம். ஆனா 10 லட்சம் வந்தா அது எப்படி ஆண்டவருக்கு 1 லட்சத்தை கொடுக்கறதா? அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் சொல்றாரு, நம்மை திருடுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, தசம பாகம் கொடுப்பது பிரமாணங்களில் ஒன்று. ஒருவேளை உங்களில் எத்தனை பேர் அவ்விதமான காரியங்களுக்கு உடன்படுகிறீர்களோ தெரியல. நம்ம சபையை பொறுத்த வரைக்கும் பணத்தை அதை பற்றி பேசுறது இல்லைங்க. ஆனா நீ ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருக்கிறது அல்ல, உனக்கு அவிதமாக உன்னுடைய உழைப்பு எல்லாம் போக எஞ்சிய மீதிய நிலையில உனக்குன்னு கொடுத்திருக்கிற அந்த லாபத்துல பத்துல ஒரு பங்கு கொடு. ஆண்டவர் கேட்கிறார், அப்ப நான் என்ன பண்றேன்? மல்கியான் புத்தகத்துல இஸ்ரவேல் மக்கள் எவ்விதமாக ஆண்டவருக்கு, ஏன் காரணம் நம்ம சுயம். பழைய ஏற்பாட்டில் கடைசி அதிகாரம், இதனால என்ன ஆகுதுன்னா ஆண்டவர் ஆண்டவரோடு கூட இருக்கிற மற்ற தொடர்புகளிலும் நம்ம குற்றவாளிகளாகவே காணப்படுகிறோம். நீ ஆண்டவருக்குன்னு உனக்குன்னு கொடுத்திருக்கிற பத்துல ஒரு பங்கு தேவனுக்கு நீ கொடுத்துப்பார். எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில, எனக்கு ஒரு நல்ல சகோதரன் தெரியும், ரொம்ப கஷ்டப்படுறார் ரொம்ப வருஷமா. ஆனா அவரிடத்துல நான் சொல்றேன், பிரதர் நீ இந்த காரியத்தில் உண்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அவருடைய கஷ்டமான தேவையில ஒரு முறை கத்தர் எனக்கு கொடுத்தப்போ அவருக்கு நான் 100,000 ரூபாய் எடுத்து கொடுத்தேன், இந்தாங்க பிரதர் வச்சுக்கோங்க, உபயோகப்படுத்துவேன். ஆனா அது ஆசீர்வாதமா அவருக்கு இல்ல, இருக்க முடியல. காரணம் என்னன்னு சொன்னா, தேவனுக்கு கொடுக்கிற காரியத்துல அவருக்கு மனசே இருக்கிறது இல்ல, மனசு இல்லைங்க. அதனால அதுக்கு அவர் ஒப்பு கொடுக்கவே முடியல. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கஷ்டங்கள் தீரவே இல்லைங்க. நான் சொல்றது உண்டு, கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு, கத்தர் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா உதவி செய்வாரு, உங்களுடைய தேவைகளை ஆச்சரியமா சந்திப்பாரு. உண்மையிலேங்க ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில குறை வைக்கிறவரே இல்லைங்க. பல காரியங்களில நான் பல விதங்களில போனேன், பல சூழ்நிலைகளில பண நெருக்க கடன்கள். ஆனா ஆண்டவர் சொன்னார், போன வருடத்துல இனி கடன் கொடுப்பாய், கடன் வாங்க மாட்டேன். இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய கையில நான் குறைவுபட்டு போகலைங்க. கத்தர் என்னுடைய வாழ்க்கையில எனக்கு தேவையானதுக்கு மிஞ்சிதான் கொடுத்திருக்காரு, ஒளிய குறைபடலைங்க. திருப்தியா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். என்னுடைய தேவைகளை கத்தர் ஆச்சரியமாக சந்திப்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஒருவேளை அடுத்த காரியத்துக்கு எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா அடுத்த காரியத்துக்குரிய தேவைகளை ஆண்டவர் ஆச்சரியமா கொடுக்கறதை நான் அறிந்திருக்கிறேன். ரொம்ப நிறைய வச்சிட்டு இருக்கேன்ல, ஒவ்வொரு அழியிலும் அந்த விசுவாசத்தோடு நான் முன்னேறி செல்கிறேன். 2016 ஆண்டுல சொன்னவர் 2017 ஆண்டிலும் என்னை வழிநடத்துகிறவராக தான் இருக்கிறார். அமையால தேவன் அவிதமாக உதவி செய்கிறவராகவே இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில இந்த காரியத்துல தவறும் பொழுது கூட ஆண்டவரைக்கு முன்பாக நாம் குற்றவாளிகளாக தான் இருக்கிறாங்க. மல்கியாவின் புத்தகத்துல பாருங்க, இது ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளையாக இருக்கிறது. இந்த காரியத்தை அங்கு நீங்க செய்ய வேண்டியதை கத்தர் அவிதமாக சொல்றாரு. இங்க பாருங்க, மல்கியாவின் புத்தகம் 3:6 சொல்றார், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்தரனாகிய நீங்கள் நிர்மூலமாகவில்ல, நான் இரக்கமுள்ளவராக இருக்கிறேன், நான் இரக்கமுள்ளவராக இருக்கிறேன், தயவுள்ளவராக இருக்கிற. ஆகவே உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய அக்கிரமத்தை அந்த மாதிரி நான் தண்டிக்கலப்பா. இன்னைக்கு வரைக்கும் உன் பேர்ல நான் அன்பாகத்தான் இருக்கிறேன். உன்னுடைய குறைகளை சுட்டி காட்டி உன்னுடைய வாழ்க்கையில உன்னை நீ சரிபடுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் உன்னிடத்துல அன்பாய் உனக்கு இந்த நாளில உனக்கு இந்த கண்டிப்பை அனுப்புகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில ஒருவேளை திரளான பணம் இருக்கலாம், ஆனா அதற்குரிய சந்தோஷம் இருக்காது. திரளான பல காரியங்கள் இருக்கலாம், ஆனா அதனுடைய நிறைவு இருக்காது. ஆனா கொஞ்சமா இருந்தாலும் அதுல சந்தோஷம் இருக்கு. உலகம் கொடுக்க கூடாத சமாதானம்னா உலக வழியினால கொடுக்க கூடாத சந்தோஷம் சமாதானம். அதை கர்த்தர் தான் நமக்கு கொடுக்க முடியுங்க. வேற எதனால நம்ம சம்பாதிக்க முடியாதுங்க. மனுஷனுடைய பிரச்சனை இதுதான்றதுல எத்தனை பிரச்சனைகள். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகவேதான் உன்னை நான் நிர்மூலமாக்க வச்சிருக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் உனக்கு ஜீவன், இந்த மார்ச் மாதத்திலே நீ நுழையக்கூடிய காரியத்தை ஆண்டவர் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல அவர் வேதனையோடு கூட பேசுறாருங்க, வருத்தத்தோடு கூட பேசுறாருங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, 8வது வசனத்தில் அவர் சொல்றாரு, 8வது வசனம், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகள் தானே. ஆண்டவருக்கு உனக்கும் என்னுடைய பணம், அவர் வானத்தையும் பூமியை படைத்தவருங்க, பொன்னும் வெள்ளியும் அவருடையது. ஆனா உனக்கு அந்த மனசு தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். நீ என்ன வஞ்சனை பண்ற, ஆகவே நான் உன்னுடைய வாழ்க்கையில காரியங்களை செய்ய மாட்டேங்கிறேன். தேவன் தான் சொல்றாருங்க. அருமையான சவர்ணேஸ்வரி, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சமாதானம் இருக்காதுங்க, சந்தோஷம் இருக்காது, பொத்த பையில போடுற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் இருந்தாலும் நிறைவாய் வாழுகிற சந்தோஷம், அதுல இருக்கிற சமாதானம் வேற இல்லை. ஆண்டவர் சொல்றாரு அதை குறித்து, நீங்க எதனால தசம பாகத்திலும் காணிக்கலும் நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீர்கள். உன் கையில நீ அவ்விதமாக ஆண்டவர் இவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறார், அவருடைய காரியத்துக்காக நீ என்ன செய்யற? அவர் என்ன சொல்றார், எது சார் அவர் கேட்கிறார்? அவருடைய ஆலயத்துக்காக கேட்கிறார், அவருடைய காரியங்களுக்காக அவர் சொல்றாரு. அந்த 10வது வசனத்துல, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள், அப்பொழுது நான் வானத்தின் பழகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனவென்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்றார். நீ சோதிச்சு பாருப்பா. நம்ம ஓய்வு நாளை ஆண்டவருக்கு கொடுக்க விரும்புறதில்லை, ஆகவே 6 நாளில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பார்க்க முடிவதில்லை. கர்த்தர் நமக்கு கொடுக்கிற காரியத்துல அவருக்கு குறைந்தது 1/10 கொடுக்க நமக்கு மனசில், ஆகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறார். உடைய வாழ்க்கையில அவிதமாக ஆண்டவருக்கு செய். உன்னுடைய வாழ்க்கையில உனக்குன்னு கொடுத்திருக்கிற, ஒருவேளை தொழில் செய்யறியா, உன்னுடைய காரியத்துல ஆண்டவர் 1000 ரூபாய் கொடுத்திருப்பாரா? அந்த செலவுகள் எல்லாம் போக மீதி எஞ்சிய லாபத்துல 10 பங்கு ஒண்ணு கொடு. ஒரு 500 ரூபாய் செலவு, அதுல கழிஞ்சு 500 ரூபாய் லாபம்னா, அந்த 500 ரூபாயில 50 ரூபாய் ஆண்டவருக்கு கொடு. இது நம்ம பழகுனுங்க. கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கையில நம்முடைய தரித்திரம் போகாததுக்கு காரணம், ஆண்டவரை நம்ம வஞ்சிக்கிறோம். சுயம், என்னுடைய காரியம் நான் எப்படி கொடுக்கறது, மனசு வர்றதில்லை. ஆனா ஆண்டவர் தானே இந்த ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் தானே நமக்கு இதை பலத்தை கொடுத்திருக்கிறார். உண்மையாலுமே ஆண்டவருக்கு இந்த அடிப்படை காரியங்களில கீழ்ப்படியாமல் நம்ம பக்தியா வாழ முடியாது. நான் இந்த காரியத்தில் ஆண்டவரை வஞ்சிச்சுட்டு, இந்த காரியத்தில் ஆண்டவரை ஏமாத்திட்டு, நான் எப்படி பக்தியா வாழ முடியும்? அவரை ஏமாத்திட்டு அவரிடத்துல எப்படி நான் ஆசீர்வாதத்தை கேட்க முடியும்? இப்ப நீங்க ஒருவேளை என்கிட்ட ஏமாத்திட்டு திரும்பமா என்னுடைய என்னிடத்துல வந்து நீங்க எப்படி கேட்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் தான் இதை பேசுறாருங்க. ஆகவேதான் கர்த்தர் தாமே விதமாக இந்த காரியத்தை குறித்து பேசுகிறார். அருமையானுடைய வாழ்க்கையில உண்மையான சமாதானம் தேவைங்க. கொஞ்சம் இருந்தாலும் ஒரு திருப்தியான இருதயம் இருக்க ரொம்ப ஆசீர்வாதமானதுங்க. 1 தீமோத்தேயுல பவுல் அழகா சொல்றாரு பாருங்க, 1 தீமோத்தேயு 6:6 1 தீமோத்தேயு 6:6 பவுல் இங்கு அழகாக ஒரு போதுமென்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே கெயின், இட்ஸ் எ கெயின். Why should you lose your joy? Why should you lose your peace? ஏன் சமாதான சந்தோஷத்தை இழந்து போற? It's a gain, godliness, தெய்வ பக்தியோடு கூட உனக்கு இருக்கிறதுல சந்தோஷம். பாருங்க, சிலர் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில கத்தர் நிறைய இப்ப சம்பாதனை அது இதெல்லாம் கொடுத்துட்டாருங்க. அந்த காலங்களிலெல்லாம் 1000 ரூபாய் சம்பளம்னு சொன்னா பெரிய ஒரு காரியம். அப்போ நான் எனக்கு என்ன ஞாபகம் இருக்கு, நான் மெடிக்கல் காலேஜ் படிக்கும் போது எங்க அப்பா சேலரி எவ்வளவுன்னு சொல்லி போடும் பொழுது எனக்கு இன்னும் அந்த ஞாபகம் இருக்கு, 4000 வருஷம் முழுக்க. ஆனா இன்றைக்கு 4000 சாதாரணமா போயிருச்சு. கத்தர் எத்தனையவருடைய வாழ்க்கையில் எவ்வளவு கொடுத்திருக்கிறார், ஆனா உனக்கு உண்மையானுமே அந்த ஒரு திருப்தியான மனசு இருக்கா? தேவன் கொடுக்கும் பொழுது அதுல திருப்தி இருக்குங்க, சந்தோஷம் இருக்குங்க. நம்முடைய வாழ்க்கையில அது சுயத்தை விட்டு வெளியே வரும்படியான ஒரு காரியமாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையில இது சுயத்திலிருந்து நாம் வெளிவரும்படியான ஒரு காரியமாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு உனக்கு ஆறுதல் தேவையா? இப்ப பாருங்க, நான் ஒன்னு சொல்றேன், சபையில வர்றோம் எத்தனையோ பேர், நீங்க உங்க சபையை, நான் இங்கே வருகிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். அதே சமயங்களில் ஆண்டவரே எவ்வளவு சத்தியத்தை கேட்கிறாங்க, ஆனா ஏன் இதுல விடுதலை இல்லை? ஒருவேளை நான் ஜெபிக்கிறேன், ஆனா ஏன் ஆண்டவரே ஜெபத்தை கேட்கறது இல்லையே? ஆண்டவர் சொல்றாரு, அது இஸ்ரேல் மக்களுக்கு சாமுவேலும் ஜெபம் பண்ணா கூட நான் கேட்க மாட்டேன்றார். அதாவது ஆண்டவர் சொல்றார் அவங்க ஜெபம், ஏன்னா இந்த ஜனங்கள் சரியில்லாம இருக்கிறாங்க, நீ அவங்களுக்கா ஜெபம் பண்ணா கூட நான் கேட்க மாட்டேன்பா, ஏன்னா அவங்க தங்களுடைய வாழ்க்கையை தங்களை சரிபடுத்திக் கொள்ள மாட்டேன்றாங்க. அருமையாளே, என்னுடைய வாழ்க்கையில உண்மையாலுமே ஆசீர்வாதத்தை தடை செய்கிறவர்கள் வேற யாரும் இல்லை, நம்ம தான். அப்படி இல்லைன்னாலும் வேற ஏதாவது வழி இருக்கானாலும் இல்லைங்க. ஆண்டவர் கத்தர் வீட்டை கட்டலன்னா நீ என்னதான் கட்டினாலும் பிரயோஜனம் இல்லையே. கத்தர் உன் வீட்டை ஆசீர்வதிக்கலன்னா என்ன பிரயோஜனம் இருக்கிறதுங்க? கத்தர் நம்ம நினைக்கிறதற்கு மேலாக பெரிய காரியங்களை செய்ய முடியுங்க. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ கேட்கிறீர், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? ஆனா நீங்களோ என்னை வஞ்சித்தீர்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவரே. அதனால எங்க குடும்பங்களில எவ்வளவு நாங்கள் ஆண்டவரை திட்டமிடுகிறோம், செயல்பட பார்க்கிறோம், ஆனா அது கைகூடி வருவதில்லை. ஆனா நீர் செய்வீரானால் எவ்வளவு ஆச்சரியமான விதங்களில அற்புதமாக அதை செய்ய முடியும் ஆண்டவரே. இந்த காரியத்தை நாங்கள் ஆண்டவரை எவ்வளவு பிரயாசப்பட்டு அது இதுன்னு பண்ண பார்க்கிறோம், ஆனா அது எங்களுக்கு தோல்வியாகவே முடிகிறது. மன்னித்தரலும். உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லுகிறேன். எங்களுக்காக நீ யுத்தம் பண்ணும் பொழுது நாங்க ஏன் எனக்காக எங்களுக்காக யுத்தம் செய்ய? யோபு மற்றவர்களுக்காக ஜெபித்தான், அவனை எல்லாம் தேடி வந்தாங்க ஆண்டவரே, அவனை வெறுத்தவர்களும் தேடி வந்தார்கள், அவனுக்கு உதவி செய்தார்கள், ஒத்தாசை கொடு, அவனோடு சாப்பிட்டார்கள், ஐக்கியப்பட்டார்கள், அவனை இரட்டிப்பாய் நீர் ஆசீர்வதித்தீர். எங்களையே நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய பாரங்களையே நினைத்து கொண்டு எங்களையே நாங்கள் உருக்கிக் கொள்கிறோம். அநேக சமயங்களில் எங்கள் பாரங்களை எங்களை அமைத்தி எங்களுடைய சரீரங்கள் பலவீன சரீர பலத்தையெல்லாம் இழந்து போக செய்கிறது. சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. எங்களை மன்னியும் ஆண்டவர். இந்த அருமையான சோசருடைய வாழ்க்கையில் நீ பேசும் கர்த்தாவே. இயேசுவுக்காக நான் என்ன ஒரு சின்ன காரியம், ஒரு கலசம் தண்ணீரை போல ஒரு சின்ன காரியத்தையாகலும் நான் செய்ய வேண்டும், எனக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.